ಓಂ ನಮೋ ಭಗವತೇ ಶ್ರೀರಮಣಾಯ.
ಶ್ರೀ ರಮಣ ವೈಭವಂ ಶ್ರೀಮತಿ ಕನಕಮ್ಮಾಳ್. ಕರುಣಾನವಮಾಯ್ ಕರುದಗ್ಗತಿ ನಲ್ಗುಂ ಅರುಣಾಚಲ ಶಿವಂ ಈದಾಂ. ಶ್ರೀ ಭಗವಾನ್ கருணைக்கடலாகிய இறைவன் மலைவடிவமாக அமர்ந்து தன்னை நினைத்த மாத்திரத்திலேயே ஜீவர்களுக்கு முக்தியை அளிக்கும் அருணாச்சலம் என்னும் சிவஸ்வரூபம் இதுவே என்று பகவான் மேற்கண்ட பாடலில் கூறி அருளுகிறார். இறைவன் தேஜோ ரூபத்தில் எழுந்தருளிய இடம்தான் அண்ணாமலையாகும். இந்த மலை நீண்டு நெடிதுயர்ந்து தனித்து காணப்படுகிறது. கொஞ்ச தூரத்திற்கு பிறகுதான் இந்த மலையைச் சுற்றி சில சிறிய குன்றுகள் காணப்படும். இதன் தோற்றம் கம்பீரமானது. இந்த மலையின் சிகரம் யோகியின் கூர்மையான புத்தியைப் போல் ஆகாசத்திற்குள் ஊடுருவி நிற்கிறது. இந்த அருணாச்சல ஸ்புரணம்தான் சிறுவன் வெங்கடராமனை தன்பால் ஈர்த்து தன்னை விட்டு அகலாமல் தானாக நிற்கச் செய்தது. இந்த மலை திருஷ்யம் காட்சி அல்ல, திருக்காகிய ஞான ஒளியேயாகும். அத்துடன் இதுவே பூமியின் இதயமும் சிவனின் இதயப்பதியும் ஆகும். உலக மக்கள் உய்யும் பொருட்டு அருணாச்சலமே மானிட வடிவம் கொண்டு ரமணாச்சாரியனாக அருணையில் தங்கி அருள் பாலித்து வருகிறது என்று அறிந்தவர் கூறுவர். அவர் அவதரித்தது திருச்சுழி, ஆத்மானுபூதி அடைந்தது மதுரை, தேசிகனாக அமர்ந்து அருள் வழங்கியது திருவண்ணாமலை. இந்த மூன்றுமே பிரசித்தமான சிவக்ஷேத்திரங்களாகும். உலகில் பிறந்த யாவரும் துக்கமற்ற சுகத்தையே விரும்புகின்றனர். ஆனால் உலகில் கிடைக்கக்கூடிய சுகமெல்லாம் துக்கத்தின் கலப்பேயாகும். பூரண நித்திய சுகமடைய என்ன வழி, யாரை அணுக வேண்டும்? இதுவே மனதின் ஓயாத சிந்தனை. இதற்கு விடை காண வேத சாஸ்திரங்களில் கூறியபடி ஒரு சத்குருவை தேடி சரணடைந்து அவரது போதனையின்படி சாதனை புரிய வேண்டும். அதற்காக காடு மலைகளில் அலைந்து தனித்திருந்து தீவிர ஆத்ம விசாரம் செய்து ஆத்மானுபவத்தை அடைய வேண்டும். இது எல்லோராலும் தற்காலத்தில் சாதிக்க முடியும் என்று கூற முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம் முன்னோர் செய்த பெரும் புண்ணியத்தினால் ஆதி குருமூர்த்தமே எளிய மானிட வேடம் கொண்டு ரமண பசும்பெயர் தாங்கி நாம் இருக்கும் இடம் தேடி வந்தது. அத்தெய்வம் நம்மிடையே நம்மில் ஒருவராக வாழ்ந்து மனித சக்திக்கு அப்பாற்பட்ட செயல்களை இடையிடையே நமக்கு காட்டியும் வந்தது. அடைதற்கரியதான ஆத்மானுபவத்தை மக்கள் கூட்டத்தின் மத்தியில் இருந்து கொண்டே சதா அனுபவித்துக் கொண்டிருந்தது அந்த ரமண தெய்வம். பகவான் ரமணர் அபாரமான சக்தியை பெற்றிருந்தும் ஏதும் அறியாதவர் போல் கோவனாண்டியாக உலகில் சஞ்சரித்து வந்தார். முடிசார்ந்த மன்னரும் தன் அடிசார்ந்து போற்றினாலும் எளிய மக்களின் தோழனாய் நின்று அவர்கள் தரும் உணவை அமுதமாக உண்டு அவர்கள் குடும்பத்தின் குச்சலம் விசாரித்து மகிழ்ந்தார். அதுபோலவே அவரது போதனைகளும் எளிய முறையில் கேட்பவர் உள்ளத்தில் ஊடுருவி பாயும் ஆற்றலுடன் இருந்தன. அவர் ஒருநாளும் தன்னை குருவாக கூறிக்கொண்டதில்லை, யாரையும் சிஷ்யனாக எண்ணியதும் இல்லை. ஆயினும் அவரது வாழ்க்கையின் ஒவ்வொரு சொல்லும் செயலும் போதனையாகவே இருந்தது. அவர் சொல்வதை விட தம் செயலில் நடந்து காட்டியதே அதிகம். அவர் தன் அடிசார்ந்த அன்பர்களின் தலைச்சுழியை மாற்ற வல்லவர். முக்தி மார்க்கத்தை உபதேசிப்பது மட்டுமின்றி தன்னை கதியாக அடைந்தவர்க்கு முக்தி அளிப்பவரும் ஆவார். அன்னை அழகமையின் நெறியானமே இதற்கு போதிய சான்றாகும். இந்த சக்தி அவதார புருஷர்களுக்கு மட்டுமே சாத்தியமாகும். பகவான் அவதார புருஷராயினும் அவரது லட்சியம் ஆத்மஞான போதனையே என்று துஷ்ட சிக்ஷணம் அல்ல. பகவானது முக்கிய உபதேசம் சாஸ்திர சர்ச்சையை தவிர்த்து ஆத்மானுபவத்தை பெறுவதேயாகும். தன் உண்மையை ஆத்மஸ்வரூபத்தை அறிய தனக்குள்ளே மனதை திருப்பி விசாரிக்க வேண்டுமே என்று சாஸ்திரங்களை ஆராய்வதல்ல. 1898 வருடம் அவர் தாயார் அருணை வந்து தன் மகனை திருப்பி அழைத்துச் செல்லும் முயற்சியில் தோல்வியுற்ற போது அவரவர் பிராரப்த பிரகாரம் அதற்கானவன் ஆங்காங்கிருந்து ஆட்டு வைப்பன், நடவாதது என் முயற்சிக்கும் நடவாது, நடப்பது என் தலை செய்யினும் நில்லாது, இதுவே தென்னம், ஆதலின் மௌனமாயிருக்கை நன்று என்று எழுதி காட்டினார். பகவானது முதல் உபதேசம் தாய்க்கே கிடைத்தது. ஒரு காலத்தில் தந்தையாகிய சிவனுக்கு உபதேசம் செய்த சிவகுருவாகிய கந்தப்பெருமானே ரமணாவதாரத்தில் மாத்ரு குருவாக திகழ்ந்தார். 1907 வருடம் கணபதி முனிவர் விருபாட்ச குகையில் இருந்த பகவானை அடைந்து அவரது பாதங்களை பற்றி கொண்டு விம்மிய குரலுடன், படிக்க வேண்டியவையெல்லாம் படித்தேன், வேதசாஸ்திரங்களின் சாரத்தையெல்லாம் அறிந்தேன், ஆசிதீர மந்திர ஜபமும் செய்தேன். ஆனால் இதுவரை எனக்கு தவசின் இயல்பு என்னவென்று தெரியவில்லை. உங்கள் சரணத்தை நம்பி வந்திருக்கிறேன். தயைகூர்ந்து தவசின் லட்சணத்தை அருள வேண்டும் என்று பிரார்த்தித்தார். மௌன நிலையில் இருந்த பிராமண சுவாமி சுமார் 15 நிமிடம் வரை அவரை உற்று பார்த்தபடி இருந்தார். பிறகு இனிய தமிழில், நான் நான் என்பது எங்கிருந்து உதிக்கின்றதோ அதை கவனித்தால் மனம் அங்கே லீனமாகும். அதுவே தபஸ். ஒரு மந்திரத்தை ஜபம் பண்ணினால் அந்த மந்திர துவனி சப்தம் எங்கிருந்து தோன்றுகிறதோ அதை கவனித்தால் மனம் அங்கே லீனமாகும். அதுதான் தபஸ் என்று மிக உயர்ந்த உபதேசத்தை அருளினார். உடனே முனிவரது மனம் மகோன்னதமான சாந்தியையும் சந்துஷ்டியையும் பெற்றது. இத்திவ்யோபதேசத்தை அருளிய பிராமண சுவாமியை பகவான் ஸ்ரீ ரமண மகர்ஷி என்று உலகுக்கு பறைசாற்றினார். அத்துடன் அவரும் அவரது சிஷ்யர்களும் பகவானுக்கு பக்தர்கள் ஆயினர். பகவானது உபதேசங்களில் தலையாயது நான் யார் என்னும் ஆத்ம விசாரமே. நான் என்ற மகா மந்திரம் ஓங்காரத்தை காட்டிலும் சக்தி வாய்ந்தது. இதுவே இறைவனது முதல் பெயர் என்று கூறி மந்திர சாஸ்திரத்திற்கு ஒரு புதிய அத்தியாயத்தை தோற்றுவித்தார் பகவான். ஒரு சமயம் அன்பர் ஒருவர் கேள்விக்கு பகவான் பின்வருமாறு அருளினார். நீங்கள் இருப்பதை அறிவதற்கு உங்களுக்கு கண்ணாடி தேவையா? நான் என்னும் உணர்வு யாவருக்கும் அனுபவம் தானே. இந்த நான் யார் என்றறிய சாஸ்திரங்களினால் என்ன பயன்? மனதை உள்முகமாக்கி தன்னை அறிய வேண்டும். முகக்ஷவரம் செய்து கொள்ள எதிரில் கண்ணாடியை வைத்துக் கொள்கிறோம். கண்ணாடியை பார்த்து முகக்ஷவரம் செய்து கொள்கிறோமே என்று கண்ணாடியில் உள்ள பிரதிபிம்பத்திற்கு க்ஷவரம் செய்ய மாட்டோம் அல்லவா? அதே போன்றே சாஸ்திரங்கள் மோட்ச மார்க்கத்தை காட்டித் தருகின்றன. அளவு கடந்த சாஸ்திர பாண்டித்யமும் சர்ச்சையும் கண்ணாடியில் உள்ள பிரதிபிம்பத்திற்கு க்ஷவரம் செய்வதைப் போன்றதே. எத்தனை சாஸ்திரங்கள் படித்தாலும், எத்தனை சாதனைகள் புண்ணிய காரியங்கள் செய்தாலும் அவை அனைத்தும் ஆத்மஞானியின் பார்வைக்கு இணையாகா. ஜீவன்முக்தியின் சாங்கத்தியமானது தொடர்பானது மிகச்சிறந்த சாதனையாகும் என்பது பகவான் வாக்கு. இறைவனை சரணடைய தன்முயற்சி தெய்வானுகிரகம் இரண்டும் வேண்டும் என்பது பகவான் தீர்ப்பு. ஞானிக்கு அடையாளம் சமத்துவம் என்பது பகவான் வாக்கு. ஆச்சாரிய வினோபாபாவே ஸ்ரீ பகவான் காட்டிய சமத்துவத்தைப் போல் இதுவரை பூமண்டலத்தில் அவதரித்த எந்த மகரிஷியும் காட்டியதில்லை என்று புகழ்ந்திருக்கிறார். அன்னை அழகம்மைக்கு ஆச்சாரம் அதிகம். ஒரு முறை பக்தை தேசூரம்மாள் தின்பண்டம் கொண்டு வந்து பகவான் முன் வைத்தார். பகவான் அதில் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுக் கொண்டே அம்மாவிடம், நீயும் சாப்பிடு என்றார். அம்மா, நீ சாப்பிடுகிறாயே அதுவே போதும் என்றார். அதற்கு பகவான், எல்லோருடனும் கலந்திருப்பது உனக்கு சரிப்பட்டு வரவில்லை என்றால் வீட்டுக்கு போவது நல்லது என்று அறிவுறுத்தினார். பகவான் அளவற்ற மகிமைகள் பெற்றிருந்தும் அவற்றை கொஞ்சம் கூட பொருட்படுத்தியதில்லை. சகல சித்திகள் இருந்தும் ஏதும் அறியாதவர் போல் குப்த சித்தராக வழங்கினார். இதுவே ரமணாவதாரத்தின் சிறப்பு. ஆனால் பகவான் சந்நிதியில் நினைத்தது நிறைவேறும் என்பதற்கு ஆசிரமத்தில் நடந்த சம்பவங்கள் ஏராளம். ஒரு நாள் ஆசிரம சர்வாதிகாரி உக்ராணம் ஸ்டோர் காலியாகிவிட்டதால் அடியார்களை வெளியே போகச் சொன்னார். இதை அறிந்த பகவான், பசு பறவையாதிகளுக்கு எந்த உக்ராணம் இருக்கிறது? நீங்கள் யாரும் எங்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை என்றார். என்ன ஆச்சரியம் என்று வியக்கும்படி அன்று விடிய காலையில் யாரோ ஒருவர் வண்டி நிறைய அரிசி, பருப்பு, காய்கறி முதலான சமையல் சாமான்களை எல்லாம் கொண்டு வந்து ஆசிரமத்தில் இறக்கினார். தனக்கு பிரார்த்தனை இருப்பதாக சொல்லி விலாசமும் சொல்ல மறுத்து உடனே போய்விட்டார். மற்றொரு நாள் ஆசிரமத்தில் உள்ளவர்களுக்கு மட்டும் சமைத்து வைத்திருந்தார்கள். திடீரென்று 20 பக்தர்கள் கூடுதலாக வந்துவிட்டார்கள். சாந்தம்மாள் பகவானிடம் விஷயத்தை தெரிவித்தார். பகவான் ஒன்றும் பேசவில்லை. சாப்பாட்டு நேரம் வந்ததும் எல்லோருக்கும் இலை போடப்பட்டது. முன்னறிவிப்பின்றி வந்த 20 பக்தர்களுக்கும் சேர்த்து திருப்தியாகும்படி உணவு பரிமாறுவதற்கு போதுமாகிவிட்டது. சாந்தம்மாளுக்கு ஒரே ஆச்சரியம். இதை போன்ற பல அற்புதங்களை பகவானது வாழ்க்கை வரலாறு கூறும். பகவான் ரமணர் சமத்கார பிரியர். கம்பீரமான தத்துவங்களை நளினமான ஹாஸ்யத்துடன் கலந்து அன்பர் உள்ளத்தில் பதிய வைக்கும் போதனையாளர். அவ்வப்போது அவர் காட்டிய சமத்காரங்கள் அடியாரை வியப்பில் ஆழ்த்திவிடும். பகவானுக்கு முழங்கால் மூட்டு வலி இருந்து வந்தது. அதற்கு ஏதாவது தைலம் தடவிக்கொள்வது வழக்கம். ஒரு நாள் முழங்காலுக்கு தைலம் தடவிக்கொண்டே, எண்ணெய் இல்லை என்றால் இந்த வண்டி சரீரம் நடக்காதையா என்று சிரித்தவாறே கூறினார். ஹாலில் இருந்த அனைவருக்கும் ஒரே சிரிப்பு. ஒரு நாள் பகவான் தரிசனத்திற்காக அப்பொழுதுதான் உள்ளே நுழைந்த ஒரு பக்தரிடம் தம் இதில் உட்கார்ந்திருந்த ஸ்தூல சரீரமுடைய ஒரு அன்பரை காட்டி, இதோ பாருங்க கொசு என்றார். அனைவரும் அந்த அன்பரை பார்த்ததும், இவ்வளவு பருத்த தேகமுடைய பெரிய மனுஷனை போய் கொசு என்கிறாரே பகவான் என்று திடுக்கிட்டனர். மறுபடியும் பகவான் தம் எதிரில் உட்கார்ந்திருந்த மற்றொரு பக்தரை காட்டியபடியே, இதோ பாருங்க குதிரை என்றார். ஆச்சரியத்துடன் கோட் பாண்ட் அணிந்திருந்த கௌரவமான ஒருவரை பகவான் ஏன் குதிரை என்று கூறுகிறார் என அனைவரும் வியந்தனர். பகவான் சிரித்தபடியே அவர்கள் இருவரையும் எல்லோருக்கும் காட்டி, இவர் குதிரை, இவர் கொசு என்று கூறி அவர்களது குடும்ப பெயரை சேர்த்து, இவர் குர்ரம் வெங்கட சுப்பிரமணியா காரு, இவர் தோமா வெங்கட சுவாமி குப்தா காரு என்று கூறி அனைவரையும் சிரிக்க வைத்தார். தெலுங்கில் தோமா என்றால் கொசு, குர்ரம் என்றால் குதிரை. தோமா வெங்கட சுவாமி குப்தா என்ற பண்டிதரை கொசு என்றும், குர்ரம் வெங்கட சுப்பிரமணியாவை குதிரை என்றும் புன்சிரிப்புடன் அறிமுகப்படுத்தி பகவான் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தினார். ஒரு பக்தர் பகவானிடம், நான் எத்தனை பிரார்த்தனை செய்தாலும் கடவுள் எனது முறையீட்டை கேட்பதில்லை, எனக்கு எந்த போகமும் வேண்டாம், உனது சேவகனாக ஏற்றுக்கொள் என்று வேண்டுகிறேன், அதற்கும் பதில் இல்லை, காரணம் என்னவாக இருக்கலாம் என்று கேட்டார். அதற்கு பகவான், ஒருவேளை உங்கள் கோரிக்கை நிறைவேறிவிட்டால் பிறகு கடவுளை நீங்கள் நினைக்க மாட்டீர்களோ என்று கடவுளுக்கு பயமாக இருக்கலாம் என்று சிரித்தபடியே கூறி அருளினார். பக்தர்களின் சிரிப்பு அறையில் எதிரொலித்தது. சமயத்திற்கு தக்கவாறு விடை அளித்து வியக்கச் செய்வது பகவானுக்கு கைவந்த கலை. பகவானது நிராடம்பரமான எளிமை தோற்றம் வர்ணனைக்கு எட்டாதது. பக்தர்கள் விலை உயர்ந்த பொருட்களை கொண்டு வந்து கொடுத்தால், இது எதற்குவை நமக்கு என்று அவற்றை தொடக்கூட மாட்டார். அணிவதற்கு கௌபீனமும் கைக்கூறிய ஒரு சிறிய துண்டும் தவிர வேறெதையும் உபயோகித்ததில்லை. பட்டு சால்வைகளை போர்த்துக் கொள்வதற்கும் அழகிய விரிப்புகளை விரிப்பதற்கும் பக்தர்கள் பகீரதன பிரயத்தனப்பட்டு தோல்வியே கண்டனர். பகவான், இந்த துண்டை விட இன்னும் பெரியது எதற்கு? அரை கஜம் அகலம் முக்கால் கஜம் நீளம் இருந்தால் போதுமே. வியர்த்தால் துடைப்பதற்கு, வெயிலில் சென்றால் தலையில் போட்டுக் கொள்வதற்கு, குளிர்ந்தால் கழுத்தில் சுற்றிக் கொள்வதற்கு, உட்கார்ந்தால் கீழே விரிப்பதற்கு, இது ஒன்றே போதும், இன்னும் பெரிதாக வைத்துக் கொண்டு என்ன செய்யப்போகிறோம் என்றார். பழம்பெரும் பக்தியான முதலியார் பாட்டி ஒரு நாள் அரிசி பொரியை கொண்டு வந்து பகவானிடம் கொடுத்தாள். அதை அன்புடன் வாங்கிக் கொண்ட பகவான் எங்களை பார்த்து, இந்த பாட்டி நான் மலைமேலிருந்த காலத்திலும் எனக்கு ஆகாரம் கொண்டு வந்திருக்கிறாள், இப்போது வயதாகிவிட்டதால் இங்கேயே இருந்து கொண்டு சாப்பிடு என்றால் கேட்பதில்லை என்று சொல்லிக்கொண்டே பாட்டியை பார்த்து, பாட்டி உனக்குத்தான் பார்வை இல்லையே, எதுக்கு தினமும் தரிசனத்துக்கு வருகிறாய் என்று கேட்டார். பகவானது பரிவான வார்த்தைகளை கேட்ட பாட்டி மகிழ்ச்சியுடன், பகவானே, உமது பார்வையின் மேல் பட வேண்டும் என்றுதான் வருகிறேனே தவிர, நான் பார்க்கிறதற்கு இந்த தோல் கண்ணை வச்சுண்டு என்ன இருக்கு என்றார். இதை கேட்டு கருணாமூர்த்தியான பகவான் பிரசன்ன வதனத்துடன், இந்த பொரியை கொஞ்சம் சூடு பண்ணி மிளகு பொடியை போட்டுக் கொண்டு வந்தால் ருச்சியாக இருக்கும் என்று கூறினார். என்ன கருணை பரிவு! இப்படி அடியார்களுக்கு கருணை காட்டிய சம்பவங்கள் பல பல. பகவானது தோற்ற பொலிவு எழுத்தில் அடங்காதது. தரிசன மாத்திரத்தில் ஜீவர்களை தன்பால் கவரக்கூடிய எளிமையான தோற்றமே ஆயினும் ஆழ்ந்து அகன்ற கடலை போன்று கம்பீரமானது. புன்சிரிப்பும் மலர்ந்த முகமும் கருணை நிறைந்த பார்வையும் ஆஜானுபாகுவான சரீரமும் பொன்னை ஒத்த திருமேனி சாயையும் குஞ்சர நடையும் காண்போரை காந்தம் என கவரக்கூடியது. அவரை தரிசித்த கண்கள் புறம் திரும்பாது. எளிய தோற்றமாயினும் யாரும் எல்லை மீறி போக முடியாது. அவரை தரிசிக்கச் செல்லும் போதே நம்மையும் அறியாமல் ஓய்ந்து ஒடுங்கி விடுவோம். பகவான் ஜூப்ளி கொட்டகையில் வீற்றிருந்த போது சில பக்தர்கள் அருகில் சென்று உரையாடி நமஸ்கரித்து வந்தார்கள். இதை கண்ட எனக்கு நானும் அருகில் சென்று பகவானிடம் ஏதாவது பேச வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் கூட்டம் நிறைந்திருந்ததால் கூச்சமாக இருந்தது. ஒரு நாள் மனதை திடப்படுத்திக் கொண்டு இன்று எப்படியாவது பகவானுடன் பேச வேண்டும் என்ற உறுதியுடன் வந்தேன். தூரத்திலிருந்தே பகவானை தரிசித்தபடி வந்த எனக்கு ஏதோ ஒவ்வொன்றாக எனக்குள்ளே கழன்று வீழ்வதைப் போல உணர்ந்தேன். நடை தளர்ந்து அருகில் நெருங்க நெருங்க வெற்றுடல் போலாகி என் உடலை நானே இழுத்துக் கொண்டு செல்லும்படியாய்விட்டது. இந்த நிலையில் பகவான் என்னையே உற்று பார்த்துக் கொண்டிருந்தார். அந்த கூர்ந்த பார்வை என் உள்ளத்தில் ஊடுருவி பாய்ந்து என்னை எங்கோ அழுத்தியது. அதற்கு மேல் என்னால் நகர முடியவில்லை. இருந்த இடத்திலிருந்தே நமஸ்கரித்து விட்டு உட்கார்ந்து விட்டேன். அமைதியும் இன்ப லகரியும் நாள் முழுவதும் என்னை விட்டு அகலவில்லை. பலமுறை எனக்கு நேர்ந்த அனுபவம் இதுவே. பகவானுடன் பேசி எந்த இன்பத்தை அடைய நினைத்தேனோ அதை பேசாமலே அனுபவத்தால் பன்மடங்கு உணர்ந்து அழிந்து விடுவேன். சில சமயம் ஏதாவது கேட்க வேண்டும் என்று தோன்றினாலும் பகவான் எதிரில் போய் நின்றால் என்ன கேட்பது என்றே புரியாது. கேட்பவனே இல்லாமல் போய் பார்த்துக் கொண்டிருந்தாலே திருப்தியாய்விடும். இது என் அனுபவம். பகவான் கோசாலைக்கு போகும்போது கொஞ்ச தூரம் அடியார்களும் உடன் போவதுண்டு. அவர் ஆடி அசைந்து செல்லும் நடை அழகை பின்னாலிருந்து பார்த்தபடியே நின்று விடுவேன். என் கண்களுக்கு இது ஒரு அரிய விருந்து. பக்தர்கள் பகவானுக்கு தின்பண்டங்கள் கொண்டு வந்து கொடுத்தால் தொண்டர்கள் அதில் கொஞ்சம் பகவானுக்கு கொடுத்துவிட்டு ஹாலில் உள்ளவர்களுக்கு விநியோகிப்பார்கள். இதை பார்க்கும் எனக்கு நாமும் பகவானுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று தோன்றும். அதற்கான முயற்சி மனதில் எழுந்தபோது ஒரு முறை பகவான் கூறியது, இங்கு வருகிறவர்கள் சாதனை செய்து சாந்தி அடைய வேண்டும் என்றுதான் வருகிறார்கள். இங்கு வந்த பிறகு யாராவது தின்பண்டங்கள் கொண்டு வருவதையும் அதை நான் சாப்பிடுவதையும் பார்த்தவுடன் தாமும் ஏதாவது கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிடுகிறது. அதை நிறைவேற்ற பிரயாசப்படுகிறார்கள். எனக்கென்ன இதில் விருப்பம்? ஏதோ அவர்கள் கொண்டு வருகிறார்களே என்று கொஞ்சம் எடுத்துக் கொள்கிறேன். இதைவிட அவர்கள் பேசாமல் தாம் வந்த காரியத்தில் ஈடுபட்டு அதில் முயற்சி செய்வதுதான் எனக்கு விருப்பம். இவையெல்லாம் எதற்கு? சாதகன் தன் லட்சியத்தை விடாமல் இருக்கணும், அதுதான் விரும்பத்தக்கது என்று கூறி கம்பீரமாக வீற்றிருந்தார். அங்கு உட்கார்ந்திருந்த எனக்கு இந்த உபதேசம் எனக்காக சொல்லப்பட்டதாகவே தோன்றியது. இதன் பிறகு எப்போதாவது இந்த மாதிரி எண்ணம் வந்தால் பகவானது உபதேசம் என் மனதில் எதிரொலித்து அந்த எண்ணத்தை அழித்துவிடும். பகவான் சந்நிதியில் நடக்கும் மற்றொரு சிறப்பு என்னவெனில், அவர் யாரையும் வரவேற்பதோ போகும்படியோ இருக்கும்படியோ சொல்வதில்லை. சாட்சி மாத்திரமாக வீற்றிருப்பார். ஒவ்வொருவரும் தம்மை தாமே அறிமுகப்படுத்திக் கொண்டு தாம் வந்த காரியத்தை கூறுவர். பகவான் எல்லாவற்றிற்கும் சரி சரி என்று சொல்லுமே தவிர இப்படி செய் அப்படி செய்யாதே என்று ஒரு நாளும் ஒருவரிடமும் கூறியதே இல்லை. சந்நிதியில் வந்து தியானம் செய்பவர்கள் சில நாள் வராதிருந்தால் ஏன் வரவில்லை என்று கேட்பதும் இல்லை. பகவான் இப்படி உதாசீனமாக இருந்தாலும் அவரவர்களும் குறித்த நேரத்தில் விதித்த காரியத்தை முறைத்து வராமல் செய்து கொண்டிருப்பார்கள். கட்டுப்பாடோ நிர்பந்தமோ எதுவும் கிடையாது. ஆனால் அவரவர்களே தம்மைத்தாமே கட்டுப்படுத்திக் கொண்டு செயல்படுவர். ஜீவன் முக்தனின் சந்நிதி அவ்வளவு சக்தியும் சிறப்பும் உடையது. அகிலமும் தனக்குள் அடங்கி தானாக நிற்கும் பகவான் தன் பணியாளர்களுக்கு தான் ஆணையிடாமல் அவர்களிட்ட ஆணைக்கு தான் கட்டுப்பட்டு நடப்பார். அவர்களை ஏன் அப்படி செய்தாய் என்று கேட்கவும் மாட்டார். அவர்களுக்கு அனுகுணமாக தன்னை மாற்றிக் கொள்வார். தீபோத்சவ சமயத்தில் கிரி பிரதட்சிணம் செய்யும் பக்தர்கள் ஏராளமாக ஆசிரமம் வந்து பகவானை தரிசிப்பார்கள். பெரும்பாலும் கிராமத்து மக்கள் அந்த குளிரிலும் அறையில் ஈரத்துணியும் தலையில் மூட்டையும் இடுப்பில் குழந்தையும் சுமந்து கொண்டு கூட்டம் கூட்டமாக தரிசனத்திற்கு வருவார்கள். அவர்களது வருகையினால் பகவான் சோபாவின் முன்பு மண்ணும் ஈரமும் சேர்ந்து அசுத்தமாய்விடும். இந்த எளிய மக்களிடம் பகவானுக்கு எல்லையிலா கருணை. இரவு ஒரு மணிக்கே எழுந்து சோபாவில் உட்கார்ந்து கொண்டு தரிசனம் கொடுப்பார். அந்த ஈரத்தையும் மண்ணையும் தவிர்ப்பதற்காக தொண்டர் ஒருவர் பகவான் குளிக்கச் சென்ற சமயத்தில் சோபாவின் முன்பு வைக்கப்பட்டிருந்த மரத்தினாலான தடுப்பை எடுத்து கொஞ்ச தூரத்தில் தள்ளி வைத்துவிட்டு போய்விட்டார். வருகிறவர்கள் தூரத்திலிருந்தே தரிசனம் செய்து போகட்டும் என்பது அவரது நோக்கம். குளித்துவிட்டு உள்ளே நுழைந்த பகவான் அங்கு நடந்திருக்கும் மாற்றத்தை கண்டார். தம்மை நாடி வரும் ஏழை எளிய பக்தர்களின் நிலையை உணர்ந்தவராய் அருகில் இருந்த தொண்டரை பார்த்து, அவர் ஏதோ தள்ளி வச்சிட்டு போயிருக்கார், நீங்க நம்ம சோபாவை அதன்கிட்டே நகர்த்தி போடுங்கோ என்று கூறினார். தொண்டர் எட்டி வைத்த தடுப்பை அருகில் போடச் சொல்லக்கூடாதா? சொற்பதம் கடந்த தொல்லோன் அன்பர் சொல் அற்பமும் கடவாது ஆணையில் நிற்போன் என்று முருகனார் பாடியதற்கு இதுவே போதிய சான்றாகும். இப்படிப்பட்ட உயர்வர உயர்ந்த ஜீவன் முக்தனின் அளவற்ற பெருமையும் மகிமையும் அவர் தேகத்துடன் வாழ்ந்த காலத்தோடு நின்று விடாமல் இன்றும் தொடர்ந்து இருந்து வருகிறது. இதற்கு சந்நிதியில் அன்பர்கள் அடைந்து வரும் அனுபவமே சான்றாகும். இங்கு வரும் பக்தர்களுக்கு நிர்வாகிகள் எந்த கட்டுப்பாட்டையும் விதிப்பதில்லை. பக்தர்கள் சிலர் தியானத்தில் இருப்பர், சிலர் கிரிவலம் வருவர், சிலர் பாராயணம் செய்வர், சிலர் பூஜையை கண்டு மகிழ்வர். இவ்வாறு அவரவர்க்கு விருப்பமான சாதனையில் ஈடுபடுவர். அவரவர் பக்குவத்திற்கு ஏற்றவாறு பகவான் வழிநடத்திச் செல்கிறார். ஜீவன் முக்தனின் சந்நிதியில் ஜீவ பரிபாகம் நிறைவேறியே தீரும். பகவான் திருமேனியுடன் வாழ்ந்த காலத்தில் வந்ததை விட தற்சமயம் ஆசிரமத்திற்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை மிக மிக அதிகம். ஒவ்வொருவரும் சந்நிதியில் அமர்ந்து மனதை ஒருமுகப்படுத்தி சாந்தியை அனுபவிக்கிறார்கள். இங்கு மனம் அமைதி அடைவதைப் போல் வேறு எந்த இடத்திலும் அடையவில்லை என்று பெருமிதமும் அடைகிறார்கள். கட்டுப்பாட்டினாலோ விதிமுறைகளினாலோ பெற முடியாத சாதனையின் முன்னேற்றத்தை சந்நிதி மாத்திரத்தில் பெற்றுவிடுகிறார்கள். ஒருமுறை தரிசனம் செய்த பின் மீண்டும் பலமுறை வந்த வண்ணமாகவே இருக்கிறார்கள். இது சந்நிதியின் ஈர்ப்பு சக்தியை அன்றி வேறல்ல. காலதேசங்களை கடந்து நிற்கும் பகவான் ரமணர் அண்ணாமலை பதியில் தன் பொன்னடி எடுத்து வைத்து 1/9/1996 நாளுடன் 100 ஆண்டுகள் நிறைவு பெறுகின்றன. நாம் காலத்தால் கட்டுண்டபடியால் அவருக்கும் காலத்தின் அளவை கணக்கிட்டு கூறுகிறோம். கடந்த பொருளாக இருந்தும் கண்ணுக்கு விருந்தாக நாம் காணும்படி உலகில் வந்து உலாவியது ரமண திருமேனி. தனக்கு அளவற்ற புகழ் இருந்தும் அண்ணல் ரமணரை தன்மடியில் அமர்த்திக் கொண்டு அகில உலகத்தினரையும் அவர் காலடியில் கொண்டு வந்து நிறுத்தி மேலும் தன் கீர்த்தியை வானலாவ உயர்த்திக் கொண்டது அண்ணாமலை. ஏற்கனவே பல மகான்களுக்கு புகலிடமாக இருந்து ஜீவன் முக்தர்கள் மலிந்த நாடு என பெயர் தாங்கி நிற்கிறது. ஜீவன் முக்தர்களின் பூத உடல் மறைந்தாலும் அவர்களது சாநித்திய மகிமை என்றும் மறையாது. ஆண்டுகள் செல்ல செல்ல அதன் மகிமை கூடுமே என்று குறையாது. இதற்கு சான்றாக நம் பகவானின் அதிஷ்டானம் சமாதி கண்கூடாக விளங்குவதை யாரும் அறிவர். இன்னும் பல நூற்றாண்டுகளில் அது எப்படி விரிவடைந்து நிற்கும் என்பதை நாம் பார்க்க முடியாவிட்டாலும் மனதினால் ஓரளவு ஊகித்து உணரலாம். பகவான் நாளும் உலாவித் திரிந்து அன்பருடன் உரையாடி அவர்கள் உய்யும் வழி உபதேசித்து வந்த புனித தலமான ரமணாசிரமத்தில் கல்லும் மரமும் கூட அவர் கதை சொல்லும். நமக்குத்தான் அவற்றின் மொழி புரியாது. கண்ணன் திருவடிப்பட்டதால் பிருந்தாவனத்தின் மண்ணுக்கும் மாண்பு உண்டானது போல் நம் கமலக்கண்ணனாம் ரமணன் திருவடிப்பட்டு ரமணாசிரம மண்ணும் புனிதமாகியது. 28 ஆண்டுகள் நடந்து திரிந்து தன் பாத ஸ்பர்சத்தினால் தூய்மையுறச் செய்து அந்த மண்ணுக்குள் தம் பூத உடலை மறைத்துக் கொண்டு அகில உலகிற்கும் அருள் பாலித்து வருகிறார் பகவான் ரமணர். வாழ்க அவர் பொன்னடி, அதை என்றும் போற்றி வணங்கிடுவோம்.